At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. A movement comes which comes but rarely in history. When we step out from the world to a new, India discovers herself again. நாடு முழுவதும் சுதந்திர உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. 200 ஆண்டு வெள்ளையர் ஆட்சியில் பட்ட துன்ப துயரங்களுக்கு விடிவு பிறந்தது. புதிய வாழ்க்கைக்கான புத்தொளி புலர்ந்ததற்காக மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். தடைகள் தகர்த்து 1947 ஆகஸ்ட் 15 முதல் சுதந்திர தினம் கொண்டாடிய அந்த தருணம் வரலாற்றின் பொன் தருணங்கள். காட்சி 1. நாம் இப்பொழுது விடுதலை பெற்றுவிட்டோம். இனி இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ள துயரங்கள் நீங்கி வளமான நல்வாழ்வு கிடைக்கும்படி செய்வது நமது கடமையாகிறது. 1947 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் தில்லி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் கூடிய அரசியல் நிர்ணய சபையில் அன்றைய பிரதமர் நேரு ஆற்றிய உரை இப்படியாக அமைந்திருந்தது. இந்த நள்ளிரவின் உச்சத்தில் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா தனது சுதந்திரத்துக்காகவும் புதிய வாழ்க்கைக்காகவும் விழித்து கொண்டுள்ளது. நீண்டகாலம் இதற்காக காத்திருந்த நாம் இந்த நேரத்தில் இந்தியாவிற்காகவும் அதன் மக்களின் விடியலுக்காகவும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம் முன்னே வளமான வாய்ப்புகளும் பெரிய வெற்றிகளும் இப்போதும் காத்து கொண்டுள்ளன. நாம் அனுபவித்த வழிகளையும் வேதனைகளையும் சோகமான நினைவுகளையும் மறந்து நம் கண்முன்னே விரிந்துள்ள எதிர்காலத்தை மட்டும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த எதிர்காலம் உறங்க அல்ல, முழுவதுமாய் உழைக்க, கோடிக்கணக்கானவர்களை பீடித்திருக்கும் வறுமையையும் பட்டினியையும் நீக்கும் தார்மீக கடமையை நாம் நிறைவேற்றுவோம். குறுகிய நோக்கிலான விமர்சனங்களை பற்றி கவலைப்பட இப்போது நேரமில்லை. பாரத தாயின் குழந்தைகளை சுதந்திர இல்லத்தில் குடியேற்றவும் கட்டுமான பணிகளை துவக்கவும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து தனது உரையை நிறைவு செய்தார் நேரு. எதிர்காலம் பிரகாசமாய் ஒளிர்ந்தது இந்திய மக்கள் கண்களில். வளம் கொழித்து செழிக்கப் போகும் ஒட்டுமொத்த எதிர்கால கனவுகள் ஒவ்வொரு இந்தியரின் எண்ண அதிர்வுகளாய் இருந்தது. எண்ணங்கள் பலித்ததா, கருக்கொண்ட கனவுகள் கருகிவிடுமோ என்ற எண்ண அலைகள் சுதந்திரம் பெற்ற ஈராண்டுகளுக்குள்ளாகவே நம் தேசத் தலைவர்களுக்கு எழுந்தது. காட்சி 2. அதன் வெளிப்பாடாக 1950 ஜனவரி 26 இந்தியா ஒரு ஜனநாயக குடியரசு நாடாகிறது. ஆனால் அதற்கு பின் முரண்பட்ட நிலைமைகளை நாம் சந்திக்கப் போகிறோம். நாட்டின் விடுதலை என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற அரசியல் சமத்துவத்தை உண்டாக்கும். ஆனால் சமுதாய பொருளாதார துறைகளில் சமத்துவமற்ற நிலைமை நமது நாட்டில் இருக்கிறது. முரண்பட்ட இந்த சூழ்நிலைகளில் எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ முடியும்? எவ்வளவு காலத்துக்கு பொருளாதார சமுதாய துறைகளில் சமத்துவம் இல்லாமல் நாம் இருக்க முடியும்? இந்த முரண்பாடுகள் நீடித்தால் விடுதலை மூலம் கிடைத்த அரசியல் ஜனநாயக முறை விரைவில் அழிந்து போய்விடும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை 1949 நவம்பர் 25 அரசியல் நிர்ணய சபையில் வைத்தபொழுது இப்படி சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். காட்சி 3. அரசியல் ரீதியாக விடுதலை இந்தியாவுக்கு 1947 வந்துவிட்டாலும் நாட்டு மக்களுக்கு அதன் தொடர்ச்சியாக பொருளாதார சமுதாய துறைகளில் விடுதலை என்பது 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கிடைத்தபாடில்லை என்கிற போது நேருவின் கனவும் நிறைவேறாமல் அம்பேத்கரின் கவலையும் அகலாமல் நம்மில் இன்றளவும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களுமாய் அலைக்கழிக்கிறது. இந்திய மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கும் நோக்கத்தில் நேரு 5 ஆண்டு திட்டம் தீட்டினார். குறிக்கோளில் குந்தகம் இல்லையென்றாலும் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கவில்லை. அது மட்டுமின்றி அளவுக்கு மீறிய அதிகாரமும் ஆதிக்கமும் அரசிடம் குவியலாய் குவிந்துவிட்டன. அந்த நிலை ஒரு வகையான எதேச்சாதிகார போக்கை உண்டாக்கி ஊழல் ஊதாரித்தனத்தில் அந்த அரசு நிர்வாகத்தை மாற்றி அமைத்தது என்றால் மிக இல்லை. பணவீக்கம், விலைவாசி ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், பஞ்சம், பசி, பட்டினி போன்றவை நாட்டு மக்கள் மீது படையெடுத்து துவம்சம் செய்து கொண்டிருந்தன. நேரு உருவாக்கிய பொருளாதார கொள்கையை மாற்றி இந்திரா, ராஜீவ், நரசிம்மராவ், மன்மோகன் சிங் காட்சி காலங்கள் ஒவ்வொரு மக்கள் நலத்திட்டங்களையும் சளைக்காமல் அறிமுகம் செய்ததை எவரும் மறுக்க இயலாது. ஆனால் எந்த நோக்கங்களுக்காக அந்த திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனவோ அந்த நோக்கங்கள் நிறைவு பெறவில்லை. ஒவ்வொரு திட்டங்களும் மக்களின் கண்களுக்கு மாயாஜாலமாக ஒளிர்ந்து தேய்ந்து மறைந்தது. பொருளாதார சீர்திருத்தம் தனியார் துறைக்கு அதிகமான வாய்ப்புகளை தந்து உலகமயமான பொருளாதாரத்துக்கு இந்தியாவை இட்டுச் சென்றது. உலகளாவிய பொருளாதாரத்தின் கீழ் இந்தியா வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக புள்ளி விவரங்களை மட்டுமே அதிர்ந்து அறிவிக்கிறது. இந்திய திருநாட்டின் மொத்த வருமானம் பெருகி வருவது உண்மையே. ஆனால் பெருகிய வருமானம் லட்சாதிபதிகளை கோடீஸ்வரர்களாக உயர்த்துவதற்கும் ஏழைகளை மேலும் ஏழைகளாக ஏதுமில்லாதவர்களாக ஆக்குவதற்குமே பயன்பட்டுள்ளது என்பதுதானே கசப்பான உண்மை. இந்த வளர்ச்சியின் கீழ் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் பின்தங்கிய நாடுகளுக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன் இடையே உள்ள பாகுபாடு, நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடையே உள்ள அபாயகரமான இடைவெளி மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறது. நிகழ்கால காட்சி: கோடி கோடியாக வெளிநாட்டு மூலதனம் இந்தியாவில் ஒரு புறம் குவிந்தபடி இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறமோ சமுதாய திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏழைகள், உழைப்பவர்கள், விவசாயிகள், சில்லறை வணிகர்கள், சிறு தொழில் புரிபவர்கள் ஆகியோரின் வாழ்வு சீரழிந்து வருகிறது. லஞ்ச லாவண்யங்களால் சிலர் கொழுக்கவும் சிலர் நசிந்து போவதும் அன்றாட காட்சிகள். ஒரு ஏழை விவசாயி இன்னும் தன் பட்டா புத்தகத்தை வாங்க வழியில்லாமல், பள்ளியில் படிக்க வேண்டிய மாணவன் தன் பெற்றோருடன் இன்னும் ஜாதி சான்றிதழுக்கு வட்டாட்சியர் அலுவலகங்களில் வாடி வதங்கி நின்று கொண்டும், உழைக்கும் வர்க்கம் உழைப்பு கேற்றிய ஊதியத்தை கொடு என்று கொடியேந்தி கோஷமிடும் அவலங்கள், உழைத்து ஓடாய் தேய்ந்த பின்னும் பென்ஷனுக்காய் வியர்க்க விறுவிறுக்க பாதம் தேய அரசு அலுவலக படிகளில் ஏறி இறங்கும் அவலங்கள், கால் வயிற்று கஞ்சியை களையத்திலே ஊற்றி குடித்துவிட்டு விளைவித்த வெள்ளாமைகளுக்கு விலை நிர்ணயம் செய்து மீதி வயிற்றை நிரப்பிவிட மாட்டோமா என்று எங்கும் வேதனை நிரம்பிய வாழ்வு, கடனோ உடனோ பட்டு கல்வி கொடுத்தும் வேலை இல்லை என்ற அவலங்கள் நீங்க இன்னும் எந்த சுதந்திரம் கிடைத்தால் இந்த அவலங்கள் எல்லாம் நீங்கும். நம் மாநிலங்களில் விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு அமைச்சர், இந்திய துணை கண்டத்துக்கு ஒரு கேபினட் அந்தஸ்தில் ஒரு அமைச்சர், இன்னும் இணை ராஜாங்கம் என்றெல்லாம் அமைச்சர்கள் பட்டாளங்கள் இருந்தும் ஒலிம்பிக் விளையாட்டில் விளையாட தங்கப்பதக்கம் வென்றெடுக்க வீரர்களை உருவாக்க இயலவில்லை. இதற்கு ஒரு நிரந்தர தலைவர் வேர் வறுமையிலும் உழலும் விளையாட்டு வீரர்கள் நம் நாட்டில் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்று தேடிப்பிடித்து பயிற்சி கொடுக்க வக்கில்லாத நமக்கு வேண்டும் ஒரு உண்மையான சுதந்திரம். நாளைக்கே மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலமும் குறைந்தபட்சம் ஒரு டஜன் ஒலிம்பிக் வீரர்களை அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு போடட்டும். அவர்களுக்கு ஆட்சியை தக்க வைப்பதே பெரும்பாடாக இருக்கும்போது இதற்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கப் போகிறது? இந்த அவலங்கள் என்று தொலையும். பின்னோக்கிய காட்சி: சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி சொல்லுங்கள், செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். எனக்கு துக்க நாள், நான் வறண்டு போனவன் என்றார் அவர். அவர் யார்? இந்து முஸ்லீம் கலவரத்தில் மனித நேயம் சீரழிந்து கிடந்த கல்கத்தாவில் இருந்த காந்தியடிகள் தான் அப்படி சொன்னார். நீங்கள் வாழ்த்து செய்தி எதுவும் தராமல் இப்படி சொன்னால் நன்றாக இருக்காது என்று செய்தியாளர்கள் சொன்னார்கள். நான் தரும் செய்தி ஒன்றும் இல்லை, வாழ்த்து செய்தி தராமல் இருப்பது நன்றாக இருக்காது என்றால் நான் சொன்னதே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார். 1948 August 15 விடுதலை நாள் வருவதற்கு முன்னரே அவருக்கு வாழ்விலிருந்து விடுதலை தரப்பட்டு விட்டது. விடுதலை நாளை அவர் கொண்டாடவே இல்லை. எந்த தேசத்திற்காக இடையாடை மட்டும் உடுத்தி தன்னையே வரித்து கொண்டு வாழ்ந்தாரோ அவரே முதல் சுதந்திர நாளை துக்க நாள் என்று சொல்ல வேண்டிய துர்ப்பாக்கியம் ஏற்பட்டது. சமுதாய அநீதிகளையும் அவலங்களையும் அகற்ற பொருளாதார சமத்துவத்தை உருவாக்க காலம் இப்படியே கடத்தப்பட்டால் நாட்டின் அரசியல் விடுதலை பொருளற்றதாகி போகும். ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் இதேபோல என்று தீரும் இந்த அவலம், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், இரவில் வாங்கி இன்னும் விடியவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கப் போகிறோம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது. கட்சி மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் சித்து விளையாட்டை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மக்களுக்காக மக்களுக்கே என்று மட்டுமே என்ன ஓட்டங்கள் கொண்ட அரசியல் தலைவர்கள் உருவாகும் வரை இந்த அவலங்கள் தீரப்போவதில்லை.